மாவீரமங்கடம். மேஜர் ஜோனி
வணங்குகிறோ, மாவீரரே வணங்குகிறோ, மாவீரரே
வன்னியில் கரப்பட்ட முறிப்பு என்ற சித்தூர் பொறுப்பாளனாக ஜோனி இருந்தார். ஒரு நாள் அப்போதைய பிரதான போக்குவரத்து சாதனமாக இருந்த மிதிவண்டியிலே போய்க் கொண்டிருந்தார். அவன் சென்று கொண்டிருந்த பாதை யாழ்ப்பாண பிரதான வீதியில் சந்திக்கின்ற மூலை. மிதிவண்டி வளைவில் திரும்பவும் பதுங்கியிருந்த இந்திய படை அவன் மீது பாயவும் சரியாக இருந்தது. எதிர்பாராத தாக்குதல். கண்ணிமைக்கும் பொழுதுக்குள் அவன் செயற்பட்டான். தன்னை பிடிக்க வந்த படையினர் மீது மிதிவண்டியை தூக்கி வீசினான். அருகில் பதுங்கியிருந்தவர்கள் மீது கைக்குண்டுகளை வீசினான். தப்பியோடிவிட்டான் ஜோனி. அந்த சம்பவத்தில் இரண்டு இந்திய படைகள் கொல்லப்பட்டார்கள். இப்படியாக அந்த ஊரில் ஜோனி அரசியல் வேலை செய்த நாட்களில் அடிக்கடி இந்திய படையினரை அவன் சந்தித்திருக்கிறான். அவை ஒவ்வொன்றும் மயிர்கால்களை குத்தி நிமிர வைக்கும் சம்பவங்கள். அவன் ஒரு புலி வீரனுக்கே இருக்கக்கூடிய சாதுரியத்தோடு அப்போதெல்லாம் தப்பிவிடுவான். அந்த ஊரில் மிகவும் நெருக்கடியான அந்த காலகட்டத்தில் கடினமான ஒரு சூழ்நிலைக்குள் நின்று அவன் போராட்டப் பணிகளை ஆற்ற வேண்டியிருந்தது. இந்திய படையும் இந்திய அடிவிரடிகளும் எங்கும் நிறைந்திருந்த அந்த நாட்களில் கிராமங்களிலோ நகரங்களிலோ அரசியல் வேலை செய்வது என்பது ஒரு சுலபமான காரியமில்லை. காடுகள், ஆறுகள், குளங்கள், வயல்வெளிகளுக்கூடாக மைலக்கணக்கான தூரங்களுக்கு அவனது கால்கள் நடக்கும். தனது பொறுப்பாளர்களால் ஒப்படைக்கப்படும் வேலை திட்டங்களை அவன் இப்படித்தான் சிரமப்பட்டு சோதனை செய்து முடிப்பான். கருப்பட்ட முடிப்பு என்ற அந்த ஊர் போராளிகளின் அணிகள், பொருட்கள், ஆயுதங்கள், ஆவணங்கள் என்பனவற்றோடு முக்கிய தகவல்களையும் பரிமாறுகின்ற பிரதான இடங்களுக்குள் ஒன்று. போராட்டத்தின் பெருமதிக்கு இந்த வகையான வேலைகளுக்காக இந்த ஊருக்கு வருகின்ற போராளிகளை ஜோனி மிகுந்த இடர்களுக்கு நடுவில் பாதுகாத்து பராமரிப்பான். இந்தியர்கள் வளைத்து நிற்கும் போதே கிராமங்களுக்குள் நுழைந்து போராட்ட கருத்துக்கள் அடங்கிய சுவரொட்டுகளை ஒட்டிவிட்டோ, பிரசுரங்களை விநியோகித்துவிட்டோ மிக சாதுரியமாக தப்பி அவர்களை முற்றுகைக் கொள்கின்ற ஜோனி வெளியேறிய சம்பவங்கள் பல நிகழ்ந்திருக்கின்றன. மாணவர்கள், பெண்கள், தொழிலாளர்கள், புத்திஜீவிகள் என சமூகத்தின் எல்லா மட்டத்தினருக்குள்ளும் நுழைந்து ஜோனி போராட்ட கருத்துக்களை விதைத்தவன். இதன் மூலம் இளைஞர்களையும் பெண்களையும் பெருமளவில் போராட்டத்தோடு இணைத்த பெருமை அவனுக்கே சேரும். 1989 மாவீரர் நாளை முதல் தடவையாக எங்கள் தேசம் நினைவு கொள்ள முற்பட்ட போது கருப்பட்ட முடிப்பு பகுதியிலே அதனை சிறப்பாக நடத்தினான் அவன். தம்மை நோக்கி இந்தியர்களின் துப்பாக்கி வினைகள் நீண்ட போதும் அந்த மக்கள் உணர்வுபூர்வமாக அந்த நாளை நினைவு கொண்டார்கள். அந்த அளவுக்கு ஜோனி அவர்களோடு இரண்டாக கலந்து அவர்களின் போராட்டத்தின் பால் ஈர்த்திருந்தார். அவனையும் தோழர்களையும் ஆபத்து நெருங்கி வந்த பல சந்தர்ப்பங்களில் அவன் நேசித்த அந்த மக்கள்தான் அவர்களுக்கு கவசமாக நின்றார்கள். 1990 ஆரம்பம் இந்திய படை எங்கள் தாயகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருந்தது. திறமையான இவனது செயற்பாடு காரணமாக இவன் மல்லாவி பிரதேச பொறுப்பாளனாக நியமிக்கப்பட்டான். போர் நின்றிருந்த அந்த நாட்களில் மக்களுக்கு இடையில் அரசியல் வேலை திட்டங்கள் வேகமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட போது ஜோனி அந்த வேலைகளை சிறப்பாக செய்து முடித்தான். கிராம அபிவிருத்தி வேலைகளில் சிறுவர்களுக்கு கல்வி வசதிகள் செய்தல், பெண்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் என இவனது செயற்பாடுகள் வாழ்ந்தன. அந்த நாட்களில் சின்ன குழந்தைகள் முதலாட்சி அப்பு வரை மக்கள் ஒவ்வொருவரோடும் இவன் நெருக்கமான உறவுகளை வளர்த்தான். அவர்களால் என்றுமே ஜோனியை மறந்துவிட முடியாத அளவுக்கு அந்த உறவு இருந்தது. 1990 நடுப்பகுதி சிங்களப்படையினரோடு இரண்டாவது விழப்போர் ஆரம்பித்தது. சண்டைக்கு போக வேண்டும் என்ற ஜோனியின் ஆவலை பூர்த்தி செய்யும் களமாக அது அமைந்தது. மாங்குளம் ராணுவ முகாமிலான முதலாவது தாக்குதல் தொடுக்கப்பட்டது. எனினும் வெற்றியெட்ட முடியாமல் போய்விட்ட அந்த தாக்குதலின் போது ஜோனி காலில் காயமடைகிறான். காயம் மாறி வட்டக்கட்சி பிரதேச பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு பணியாற்றி கொண்டிருந்த போதும் எண்டைக்காவது ஒரு நாள் இந்த முகாமன் நிர்மூலமாக்கியே ஆகவனும் என்ற அந்த வேட்கையோடு அவன் இருந்தான். அந்த நாளும் வந்தது. இரண்டாவது தடவையாகவும் உறுதியானதாகவும் மாங்குளம் ராணுவ முகாமீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஜோனி பெரும் பங்காற்றினான். அந்த தாக்குதலின் வெற்றி ஜோனியை பொறிப்படைய வைத்தது. இந்த தாக்குதல் முடிந்து சிறிது காலத்தின் பின் அவனது நீண்ட நாள் கனவு நினைவான். அரசியல் வேலையிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டு அவன் சமதுனைக்கு அனுப்பப்பட்டான். அந்த நாட்களில் அவனை காணுகின்ற போது ஒரு ஆத்ம திருப்தி அவன் முகத்தில் தெரிந்தது. ஒரு சின்ன குழந்தை மிக மிக ஆசையோடு எதிர்பார்த்து ஒரு பொருளை வாங்கி கொடுக்கும் போது அந்த குழந்தைக்கு ஏற்படும் மகள்வோடு அவன் அந்த சண்டைக்களங்களில் உலாவினான். எவ்வளவு ஆர்வத்தோடும் திறமையோடும் அவன் அரசியல் துறை வேலைகளை செய்தானோ அதைவிட அதிக ஆர்வத்தோடும் அவன் படைத்துறை வேலைகளில் ஈடுபட்டான். அரசியல் வேலைகளை செய்யும் போது ஒரு சிற்றூர் பொறுப்பாளனாக இருந்து பின்னர் கிளிநொச்சி மாவட்ட அரசியல் பொறுப்பாளனாக வளரும் அளவுக்கு அவனுள் இருந்த ஆற்றல் சண்டைகளின் போதும் வெளிப்பட தவறவில்லை. நீண்ட காலமாக அரசியல் வேலை செய்து கொண்ட அவனுக்கு அந்த சண்டை களங்கள் புதிய உற்சாகத்தை கொடுத்தன. போரரங்கிலே ஒரு முன்னணி சண்டைக்காரனாக நின்று ஓய்வின்றி உறக்கமின்றி அவன் போரிட்டான். 1969 ஜூலை 1 நீங்கள் 19 பிறந்தார். அவனுக்கு அவனது பெற்றோர்கள் சில மாகுட்டவையர் ஜெகதீஸ்வரன். குடும்பத்தில் 3 ஆண்களும் 4 பெண்களும் ஆகியோரு உடன்பிறப்புகளுக்கு பின்பு இவன் பிறந்தவன். இவனுக்கு பின் ஒரு தங்கை. எவரோடும் அதிகம் பேசாத சுபாவமுடைய ஜோனி ஆடம்பர வாழ்வு முறைக்கு புறம்பானவனாகவே இருந்தார். மீசாலை இவனது ஊர் வீரசிங்கம் மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்ற இவனுக்கு சமூகத்து சேவை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையும் ஆர்வமும் இயல்பாக இருந்தது. சின்ன வயதிலிருந்தே பொதுவேலிகளில் ஈடுபடுவான். மீசாலையில் புழுதி படிந்த தெருக்களில், வயல் நிலங்களில், தோட்ட வழிகளில் எங்கும் அவனது சேவை பரந்திருந்தது. பாடசாலையில் கல்வியில் மட்டுமன்றி விளையாட்டுத் துறையிலும் திறமை மிக்க வீரனாக ஜோனி இருந்தார். அங்கு மாணவர் தலைவனாக இருந்த அவன் திறமையான செயற்பாடுகளுக்காக பல பரிசுகளை பெற்றான். இந்திய படை எங்கள் தாயகத்தை ஆக்கிரமித்திருந்த அந்த காலத்தில் இவனுக்குள் ஒரு இயலே இசைச்சது. இயல்பாகவே மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்ற சுபாவம் உடையவனாக இருந்த ஜோனி அன்றைய நெருக்கடியான நாட்களில் ஊரில் போராளிகளுக்குற்ற துணையாக நின்றான். வீட்டாருக்கும் வெளியாட்களுக்கும் தெரியாமல் மறைமுகமாக இயக்கத்துக்கு வேலை செய்து கொண்டிருந்த ஜோனி 1989 முற்பகுதியில் தான் போராட்டத்தோடு தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டார். இரண்டுமடிவில் வன்னி நடந்த காடுகளின் நடுவில் தனது பயிற்சியை முடித்துக் கொண்டு வெளியேறியவனுக்கு எல்லா புலிவீரர்களுக்கும் இருப்பதைப் போலவே சண்டைக்கு போக வேண்டும் என்ற ஆசைதான் முதலில் வந்தது. ஆனாலும் இயக்கம் அரசியல் வேலைகளை வழங்கிய போது திறமையோடு அதனை செய்ய தொடங்கினார். ஆனிரவு பெருஞ்சமர். அந்த நீண்ட சண்டைகளின் போது ஜோனி உயிர் துடிப்போடு களங்களில் ஈடுபட்டான். அந்த சபரின் நிறுதி நாட்களில் ஒன்று. ஒரு மாலை நேரம் 5 பொழுது காவலருக்கு வந்த ஜோனி மகிழ்ச்சியாக கதைத்துக் கொண்டிருந்தான். நீண்ட நேரம் அன்பான உரையாடல். நேரம் போனதே அப்போது தெரியவில்லை யாருக்கு. இருண்டு விட்டதால் தனது காவலருக்கு போவதற்காக எழுந்தார். தட்டுவன்கொட்டி பகுதியில் இவனது அரண்கள் இருந்தன. அந்த பகுதியின் பொறுப்பாளனாகத்தான் அவன் இருந்தான். எழுந்தவன் திரும்பிச் சொன்னான், என்ற பொயின்ற கடந்து ஆமை வாரவென்றால் என்ற உடம்புக்கு மேலானதான் வருவான். அவன் சொல்லிவிட்டு போன போது மற்றவர்கள் எவருமே அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அன்று இரவு கடந்து மறுநாள் விடிந்த பொழுது நேரம் மூடியது. காலை 11 நெருங்கிய போது விமானங்கள் இடையே குண்டுகளை அதிர விமானங்கள் பொழியத் தொடங்கின. குண்டுகளை சண்டை தொடங்கியது. ஜோனியின் காவலரன் பகுதியை நோக்கி படை நகரத் தொடங்கியது. வானிலிருந்து குண்டுகள் ஒளிய இறைகணைகள் கூவி வர கனரக வாகனங்கள் ஆயுதங்கள் சகிதம் எதிரி மெல்ல மெல்ல முன்னேறினான். கடுமையான சண்டை. எதிரியின் பிணங்கள் சரிய அவன் அங்குலம் அங்குலமாக நகர்த்தான். நீண்ட சண்டை முடிந்தபோது ஜோனி வரவில்லை. அவன் முதல் நாள் அவர்களிடம் சொல்லிவிட்டு சென்றதைப் போல் சென்று விட்டான். அவனது எழுச்சி பயணத்தில் அவனது நினைவுகள் என்றும் கலந்திருக்கின்றது. மேஜர் ஜோனியின் மாவீர மகுடம் கேட்டோம்.
எனது நண்பனே எந்த மனசில் நீடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா. நீ தூயிலும் கல்லகை தேச உயிரடா. எனது நண்பனே எந்த மனசில் நீடா. இருவர் மூலவு அந்த நினைவை அணைத்து தானே அழுகுது போறவு இரவு பகலாயோய்வு இன்றி அசைந்த காற்று நீயடா இனத்திற்காக தினமும் பாரம் சுமந்தது உந்தன் தோழடம் நண்பனே நண்பனே தேசத்தின் சொந்தமே எனது நண்பனே எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா நீ துயிலும் கல்லகை தேச உயிரடா எனது நண்பனே எந்த மனசில் நீயடா வந்து கடமை தானே மனிதம் என்று கருத்து சொன்னாயறிஞனே கவிதையாலே தேச வாழ்வை காதல் செய்தாய் கவிஞனே நண்பனே நண்பனே தேசத்தின் சொந்தமே எனது நண்பனே நீ துயிலும் கல்லகை தேச உயிரடா எனது நண்பனே எந்த மனசில் நீயடா.